ஆஸ்திர சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
தலைப்பட்டிருந்திட தத்துவம் கூடும், வலைப்பட்டிருந்திடும் மாது நல்லாலும், குலைப்பட்டிருந்திடும் கோபம் அகலும், துளைப்பட்டிருந்திடும் தூங்க வல்லார்க்கே அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி சமாதி கூட மெய்ப்பொருளாகிய சிவம் வெளிப்படும் பார்த்தோம். திருவருள் சக்தியும் அந்த சமாதி நிலையில இருக்கக்கூடியவருடைய அந்த அவர் அந்த ஆன்மாவோடு பிரியாது இருப்பள் இல்லையா, அத வலைப்பட்டு இருப்பள்னா பிரியாம இருப்பா. அடுத்து நமக்கு எதனால தவம் எல்லாம் கெடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபத்தினால. கோபம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துரும், ஆனால் இந்த சமாதி நிலையில இருந்தோம் என்றால் கோபம் நீங்கும், அப்ப தவம் கெடாது. அடுத்து அந்த அந்த தலைப்படுதல் நம்ம முதல்ல பாக்குறோம்ல, அதுவும் வலைப்பட்டு இருந்திடும் மாது நல்லாலும் அப்படிங்கிறத, அதாவது பிராணனை சுழுமுனையில செல்லாம தடுக்கக்கூடிய குண்டலி என்பதை புரிந்து கொண்டு கடைசி வரையில் என்ன சொல்றாங்க, துளைப்பட்டு இருந்திடும் தூங்க வல்லாருக்கு. இந்த தூங்குதல்னா யோக நித்திரை, சாமானியமா தூங்குறது கிடையாது. தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது என்னாலோ அப்படின்னு தாய்மான சுவாமி கூட சொல்லுவாரு. துளைப்படுத்தல்னு ஒரு சொல் வருது, தராசு, துளைனா தராசு, தராசு மாதிரி சமநிலையில நிக்கணும். ஆக சமாதி கூடியவர்களுடைய இயல்பு எங்கனம் இருக்கும், அவர்களை விட்டு சக்தி நீங்காமல் இருப்பால் சிவமும் வெளிப்படும், கோபம் நீங்கும். அவங்க தூங்காமல் தூங்கி அவங்க மனசு வந்து எப்படி இருக்குமா, அந்த தராசுல இருக்க முள் மாதிரி சமநிலையில் இருக்கும் என்று மிக அழகாக நமக்கு இந்த சமாதி நிலையை பற்றி எடுத்து காட்டியிருக்கிறார். சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம், சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகின், சமாதிதான் இல்லை தானவனாகில், சமாதியில் எட்டெட்டு சித்தியும் எய்துமே அப்படின்னு சொல்றார். சமாதியுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்ற, சமாதி செய்யும் பொழுது பல யோகங்கள் சித்திக்கும். அப்புறம் இறையுடன் ஏகின், அப்ப என்ன செய்யலாம், முதல்வனோடு ஒன்று இருந்தால் நமக்கு சமாதிகள்லாம் தேவையே கிடையாது. சமாதி தான் இல்லை தான் அவன் ஆகில், ஆன்மா வந்து சிவமான தன்மை பெறும்போது சமாதியே இல்லை அங்க. இந்த சமாதியினால 64 கலைகளும் சித்தியாகும் அப்படின்னு சொல்ற. இந்த பல யோகம் சொல்லும்போது மந்திர யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கிடைக்கும். ஆக எப்போதும் நம்ம சிவத்திட்டேயே சேர்ந்து இருக்கிறோம் என்றால் சமாதியே தேவை கிடையாது என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த 64 கலைகளும் ஓதாமலே உள்ளத்தில் வந்துவிடும். இதத்தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் வந்து ஓமையில்லா கலைஞானம் அப்படின்னு சொல்றார். யாருக்கு, ஞானசம்பந்த பெருமான். ஞானப்பால உண்ட உடனே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம்னு சொல்றாரு இல்லையா, உணர்வறிய மெஞ்ஞானம் பாட்டு முடிப்பா. அப்ப அந்த ஓமையில்லா கலைஞானம் சொல்லக்கூடியது இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமாதி நிலையில் நல்ல முழுமையான நிலையை எட்டுபவர்களுக்கு அந்த அணிமாதி எட்டும், அந்த அதான் 8 சித்திகள் அது கிடைக்கும். அட்டாங்க யோகத்தை தொடர்ந்து அந்த அட்டமா சித்திகள் இல்லையா, அதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நம்ம அந்த யோகத்தின் உள்ள 8 விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதோட சுருக்கத்தை இப்ப சரி கொஞ்சம் பார்த்துட்டே போகலாம். இப்போ இந்த யோகம் எதற்காக செய்யணும், இதனால நமக்கு என்ன நன்மைன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். புறத்தே எப்போதும் உலக பொருட்கள்கிட்டயே நம்ம மனசானது ஒன்றி போய் இருக்கு. அப்ப அந்த மனம் முதலிய அந்த கரணங்களை அவற்றின் மேல் செல்லாமல் அடக்கணும். அடக்கி புறத்தே போக விடாம அகத்தே நிறுத்தினா இறைவனோட ஒன்றை செய்யலாம். ஆனா அது எளிதான செயல் கிடையாது, அது நம்ம நினைச்ச மாத்திரத்துல செஞ்சிட முடியாது. அதற்காக சில செயல்களை நம்ம முதல்ல செய்யணும். அதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகம் என்று சொல்லக்கூடிய 8 கூறுகள் என்னதெல்லாம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது 8 உறுப்புகள். இதுல நம்ம இப்ப எல்லாத்தையும் தனித்தனியாக திருமூல தேவநாயனாரின் பாடல் வழி சிந்திச்சோம். இருந்தாலும் இந்த எட்டையும் சேர்த்து இப்போது ஒரு சின்னதாக ஒரு சிந்தனை. இயமம் அப்படிங்கிறது நம்முடைய ஞான நூல்கள்ல நன்மக்கட்கு ஆகாதுன்னு விளக்கப்பட்ட தீ ஒழுக்கங்களை அறவே விளக்குதல். அடுத்து நியமம் அப்படிங்கிறது ஞான நூல்கள்ல விதித்தவற்றை இயன்ற அளவு செய்தல். அப்புறம் ஆசனம் அப்படிங்கிறது இந்த பத்மாசனம் கூர்மாசனம் அப்படிங்கிற பெயர்களை கொண்டு இருக்கை நம்ம உடம்ப அந்த வகையில இருக்க வைக்கிற, அதாவது உட்கார்ந்திருத்தல், அதாவது ஒவ்வொரு ஆசனத்துல அமர்ந்திருத்தல் அப்படின்னு பேரு. அடுத்து பிராணாயாமங்கிறது இயற்கையாக இயங்கக்கூடிய மூச்சு காற்ற நாம வசப்படுத்தி ஒரு நெறியில இயங்க வைக்கின்றோம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நினைத்த பொருளின் வடிவாக ஆகுதல். தாரணைங்கிறது மனசை அடக்கி ஒரு வழியில நிறுத்துதல். தியானம்ங்கிறது இறைவனை அந்த அருவுருவ திருமேனியாகிய ஒளி வடிவனாக எண்ணுதல். அப்புறம் சமாதிங்கிறது அந்த எண்ணத்துல தன்னை மறந்து அவரோட ஒன்றி விடுதல். ஆக சிவபெருமான தியானித்து அவற்றை அழுந்தக்கூடிய இந்த சிவயோகம் எதற்காக என்றால் இது மிக மிக ஞானத்திற்கு ஏதுவான இறப்பில் தவம் என்பதால் தான். ஆக நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், இவற்றை எல்லாம் பின்படுத்த வேண்டும். இது அல்லாம நான் ஏற்கனவே சொன்னது போல பக்தி யோகம் கர்ம யோகம் போன்ற பேர்கள்ல நிறைய யோகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது தவங்கள், அது வந்து ஞானத்துக்கு ஏதுவான உண்மை தவங்கள் ஆகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் இந்த தோழமை நெறி என்று சொல்லக்கூடிய யோகத்தோட இலக்கணத்தையும் அதோட பயனையும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடலை நமக்கு தந்துள்ளார். சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும் பொருட்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேல் ஏறி அலர் மது மண்டலத்தின் முகம் மார்க்க அமுது உடலம் முட்ட தேக்கி முழு சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவன் தன் திருவுருவத்தை பெறுவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தோழ மார்க்கம்னு சொல்லக்கூடிய யோக நெறி என்னது அப்படின்னு பார்த்தா கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயுவையும் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயுவையும் அடக்கி சுழுமுனை வழியில இந்த வாயுவை செலுத்தி அங்க நிறுத்தி மனச வந்து அந்த மற்ற விஷயங்கள்ல செல்லாம திருப்பி இந்த முக்கோணம் சதுரம் போன்ற அடையாளங்களை உடைய இந்த ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிட்டானம் போன்ற ஆறு ஆதாரங்களை உணர்ந்து அததுக்குள்ள அதிதேவதைகளை எல்லாம் தியானிச்சு அந்த ஆறு ஆதாரங்கள்லயும் சிவபெருமானை வெளிப்படுத்தும் இந்த யோக நிலை என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த அஜபா சக்தியை வந்து மேலான பிரம்மரந்திர அளவுக்கும் அப்படியே சென்று அணைந்து பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடிய தாமரை முகையை மலரும்படி செஞ்சு அந்த தாமரை மலரின் தாதுக்கள்ல உள்ள சந்திர மண்டலத்தை மூலாக்னியால இழக பண்ணி அந்த மண்டலம் வழியாக ஒழுகக்கூடிய அந்த அமிர்தத்தை தேகம் முழுதும் நிரப்பி பூரணமான ஒரு பிரகாசத்தை தியானிப்பது அப்படிங்கறதுலாம் நமக்கு இந்த யோக நெறியில அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வினைகள் கெடுவதற்கு வழியாகிய இயமம் நியமம் முதலிய அட்டாங்க யோகம், அதைத்தான் நம்ம இப்ப இந்த எட்டையும் பார்த்தோம். இந்த வழிபாடு வந்து அகத்தொழில் அளவிலே சிவபெருமானுடைய அருவத்திருமேனியத்தில் நிகழ்வது. இதை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சிவசாரூபம் பெறுவார்கள் என்று நமக்கு அருளஞ்சி சிவாச்சாரியார் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இந்த வாயு வந்து எப்போதுமே வெளியே வர்றதும் உள்ள போறதுமா ஏங்கிக்கிட்டே இருக்கும். வெளியே வருவது லேசகம் என்றும் உள்ளே போவது பூரகம் என்றும், அந்த வெளியே செல்றத மேல் நோக்கி செல்லும் வாயு அல்லது நிஸ்வாசம்னு சொல்லுவாங்க, உள்ளே செல்லக்கூடிய போது அது கீழ் நோக்கி செல்லும் வாயு இல்லைன்னா உஸ்வாசம்னு சொல்லுவாங்க. இது இப்படி செல்லாம தடுத்து அடக்கிறது கும்பகம் அப்படின்னு பேரு. இந்த கும்பகம் வந்து சுழுமுனை நாடி வழியாக அகத்துல ஒரு அடையாளத்தோல நம்முடைய மனத்தோட கூட நிறுத்தி பழகணும் ஒரு குறியில, அப்படி பழகும் போது அந்த வாயுவை இது அடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆறு ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஆதாரம் வந்து மூலாதாரம் அப்படின்னு பார்க்கும். இது வந்து முக்கோண வடிவுல இருக்குது. நான்கு இதழ்களுடைய செந்தாமரை, அதுல நான்கு எழுத்துக்கள் இருக்கும். இதற்கு அதிதெய்வம் விநாயக பெருமான். அடுத்த ஆதாரம் வந்து சுவாதிஷ்டானம். இது அறுகோண வடிவத்துல இருக்கும். ஆறிதழ் தாமரை இருக்கு, அங்க ஆறு எழுத்துக்கள் இருக்கு. இதுக்கு அதிதெய்வம் வந்து பிரம்மதேவர். அதற்கு அடுத்தபடியாக மணிபூரகம். இது அழகா மூன்று வட்டம் போல இருக்குது. இதுல இருக்கக்கூடிய பத்து இதழ் தாமரை, அதுல பத்து எழுத்துக்கள் இருக்கு. இதுக்கு அதிதெய்வம் வந்து விஷ்ணு. அடுத்த அநாகதம் இருதய கமலம், அதோட வடிவு வந்து முக்கோணம். இதுல ஒரு பன்னிரண்டு இதழ் தாமரை மலர் இருக்கு, அதுல பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்குது. இதற்கு அதிதெய்வம் வந்து ருத்ரன். அடுத்து கண்டம் என்று சொல்லுகின்றோம், அந்த விசுப்தி, அதோட வடிவம் வந்து அறுகோணம். அதுல பதினாறு இதழ் தாமரை இருக்கு, அதுல பதினாறு எழுத்துக்கள் இருக்கு. இதுக்கு அதிதெய்வம் வந்து மகேஸ்வரன். அப்புறம் ஆக்ஞா சக்கரம் புருவநடு, அது வந்து ரெண்டு இதழ் உள்ள செந்தாமரை, அதுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. அதுக்கு அதிதெய்வம் வந்து சதாசிவம். இந்த ஆறு ஆதாரங்களையும் ஆதனமாக கொண்டு அதுக்கு மேலாகிய பிரம்மரந்திரத்துல ஆயிரம் இதழ்களை உடைய தாமரை மலரின் மேல பரமசிவன் எழுந்தருளி இருப்பார். அவர் இங்க இருக்காருங்கிறத விட்டுட்டு அவரை தேடி எங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்கும். அப்போ இதுல சொன்ன அந்த அட்டாங்க யோகத்தை முறையாக செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நல்ல குரு, ஒரு யோக குரு வாய்க்கணும். அந்த சிவயோகத்தை நல்ல முழுமையாக பிழை இல்லாமல் உணர்த்தக்கூடிய ஒரு குரு கிடைக்கணும். அது முற்பிறவி தவத்தால் கிடைக்கும். அப்படி இந்த சிவயோகத்தில் திடமாக நின்றால் நாம் அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடையலாம். அதுல என்ன முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தா சிவத்தை கண்டு வணங்கலாம் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அட்டாங்க யோகம்னா என்னதுன்னு பார்த்தோம். இயமம்ங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, கொல்லாமை, வாய்மை, களவு செய்யாமை, அந்த பிறர் பொருள்களை விரும்பாம இருக்கிறது அப்படின்ட்டு, அந்த மாதிரி இந்திரிய விஷயங்கள்ல எல்லாம் செல்லாம மனசு அடக்கிறது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு தனித்தனி தலைப்புல பார்த்துட்டோம். அப்ப இதெல்லாம் தவிர்த்துடணும், இதுல எல்லாம் நம்ம மனசு போகாம அடக்கணும். அடுத்த நியமம்னா நம்ம பார்த்தோம், தவம், சுத்தமா இருக்கிறது. அடுத்து தத்துவ நூல்களை எல்லாம் ஆராய்தல், பெற்றது கொண்டு மகிழ்ச்சி. இன்னைக்கு அதுதான் இல்லை, இன்னும் என்ன வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற ஒரு தாகம், தீராத தாகமாக இருக்கிறது. அப்படி இல்லாம பெற்றது கொண்டு மகிழ்தல், அப்புறம் தெய்வத்தை வழிபடுதல், இதெல்லாம் நம்ம நியமமா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆதனம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உட்காரும் முறை, அது ஒவ்வொரு ஆசனத்துல உட்கார்ந்தா ஒவ்வொரு பலன்கள் அப்படின்னு இருக்கு. அதுல அந்த ஆசனத்துல எப்படி இருந்தால் அனுசந்தானம் செய்யறதுக்கு சுகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு உணர்த்துறது. அனுசந்தானா இடையறாது பெருமானை சிந்தித்து கொண்டு இருத்தல். அடுத்து பிராணாயாமம் அப்படின்னா மனசை வந்து புறத்தே போக விடாமல் அடக்குவது. தாரணை வந்து மனச அகத்தில் ஓர் இடத்துல, இது வெளியே போக விடாம அடக்குதல், இது வந்து ஒரு ஒரு இடத்துல நிலை நிறுத்துறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தியானம்ங்கிறது நம்ம வழிபட்டு கடவுளோட வடிவத்தை மனதால பாவித்து சிந்தித்து கொண்டே இருப்பது. சமாதி அப்படிங்கிறது மூர்த்தி, நம்ம வழிபடுதோம்ல அவருடைய தோற்றம். அப்ப முதல்ல ஒரு தோற்றம் இருக்கு, அப்புறம் சிந்திப்பதுங்கிற ஒரு தொழில், அவரை சிந்திக்கணுங்கிற ஒரு தொழில், அப்புறம் நான் சிந்திக்கின்றேன். அந்த சிந்திக்கின்றதாகத்தான் இந்த பேதங்கள்லாம் இல்லாம மூர்த்தியும் தானும் இரண்டரை கலந்து நிற்பது, இதுதான் தோழமை நெறி. நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நெறியை நமக்கு உணர்த்தினார்கள். ஆக வாயுவை அடக்குவது பிராணாயாமம், புலனை ஒடுக்குவது அந்த மனத்தை எல்லாம் அடக்குவது அது பிரத்யாகாரம். சுழுமுனா மார்க்கத்துல செலுத்தக்கூடியது தாரணை. ஆதாரங்களையும் அதிதெய்வங்களையும் அறிவது தியானம். இந்த இயமம், நியமம், ஆதனம் மூன்றும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாம் சித்திக்கும் என்று மிக அழகாக இந்த அட்டாங்க யோகத்தை பற்றி நமக்கு சித்தியாரிலே நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகையால் பல பாடல்களின் மூலமாக நமக்கு இந்த இவை எட்டையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த திருமூல தேவநாயனார் இதற்கு அடுத்தபடியாக இயமமாதி அட்டாங்க யோகங்களெல்லாம் நம்ம செய்தால் என்ன பயன் அடையலாம் அப்படின்னு எட்டு பாடல்கள்ல சொல்றார். போதுகந்தோறும் புரிசடையான் அடி யாதுகந்தார் அமராபதிக்கே செல்வர் ஏதுகந்தான் இவன் எந்த அருள் செய்திடும் மாதுகந்தாடிடில் மால்விட யோனே அப்படின்னு சொல்றார். பூ எங்க விரும்பி அடையும்னா புரிசடையான், அந்த புரிசடையுடைய சிவபெருமான் திருவடிக்கண். யாதுகந்தார் எந்த வகையிலேயாவது அன்பு செஞ்சா அவங்க எங்க போவாங்களோ அமராபதி விண்ணுலகத்தை அடைவார்கள். உமாதேவி மனம் உவக்க திருக்கூத்து செய்யக்கூடிய திருமாலை இடப வாகனமாக உடைய சிவபெருமான் இவனுக்கு ஏதுகந்தான் இவன் என்று அருள் செய்திடும். அதாவது இவனுக்கு இவன் எதை விரும்பினான் என்றுதான் வேண்டுவார். வேண்டுவதே ஈவான் கண்டான் சொல்றாருல, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ சொல்றாரு, அது மாதிரி அதை அருள்வார். அப்போ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு வள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி, நம்முடைய சித்தாந்த நூல்கள் சொன்னது மாதிரி, நம்முடைய தோத்திரத்தில் சாத்திர நூலாகிய திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட மாதிரியான சிந்தனைகளும் விருப்பம் தான் நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு சாமானியமான விஷயங்கள், இந்த உலக விஷயங்களையே, இந்த உடல் சார்ந்தது அழியக்கூடிய உடல், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களையே இறைவன்ட்ட காமிய பக்தியின் மூலம் வழிபடுவதால் நிச்சயமாக இந்த நிலையை அடைய முடியாது. சுவாமிக்குன்னு எதுவும் விருப்பம் கிடையாது, ஆனா அவர் ஜடையில வந்து இந்த உலகவர் தான் விரும்பி விரும்பி பூவை அணிவிக்கின்றார்கள் என்று இந்த பாடலிலே நமக்கு அவர் காட்டியிருக்கின்றார். அடுத்து பற்றி பதத்தன்பு வைத்து பரன்புகள் கற்றிருந்தாங்கே கருதும் அவர்கட்கு முற்றெழுந்து ஆங்கே முனிவர் எதிர்வர தெற்றும் சிவபதம் சேர்ந்ததும் ஆமே அப்படின்னு சொல்றார். திருவடியை பற்றி நின்று அன்பு வைத்து சிவப்பரம்பர்களோட புகழையே கற்று கேட்டு இருந்து அந்த வண்ணமே அதான் கற்றல் கேட்டல் சிந்தித்தல், இந்த மூணு இந்த பாடல் வருது. சிந்தித்து இருப்பவர்களுக்கு முனிவர்கள் அனைவரும் எழுந்து வந்து எதிர்கொண்டு அழைக்க சிவபதத்தை அடைவது எளிதாகும் என்று உணர்த்துகிறேன். நியமப்படி வாழணும். நியம பயன் என்ன அப்படின்னு பார்த்தா முனிவர்கள் எல்லோரும் எதிர்கொண்டு அழைக்க சிவபதத்தை அடையலாம் என்று நமக்கு அழகாக உணர்த்தியுள்ளார். அடுத்து தாதனம் ஆசனம் வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்தமராபதி செல்வன் இவனென தருந்தன் முழவங்குழலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசன் அருளே அப்படின்னு சொல்றார். இந்த ஆசனங்கள்ல இருந்து வருந்தி தவம் செய்து இந்திரனாக திருந்தி அதை திருந்திய அமராவதி இந்திரனாக திருந்திய அமராவதி செல்வன் இவன் பாராட்ட நல்ல குளிர்ச்சியான முழவம் அப்புறம் குழல் இதெல்லாம் ஒலிக்க ஈசன் அருளால் ஒரு புதிய இன்பத்தை அடைவார்கள் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆசனம் அந்தந்த ஆசனங்கள்ல இருந்தா பத்மாசனம் கூர்மாசனம், பத்மாசனத்துல ரெண்டு வகை இருக்கு, மொத்தம் உத்தமமான ஆசனங்கள் எட்டு, அது அல்லாம 126 ஆசனங்கள் அவர் ஏற்கனவே நமக்கு ஒரு பாடல்ல சொல்லியிருந்தார், நம்ம பார்த்தோம். ஆக இந்த ஆசனங்களில் இருந்தோம் என்ற சாமானியமா இந்த வஜ்ராசனத்துல கூட எல்லோரும் உட்காரலாம் வீட்டுல எல்லாம், ஆனால் இப்போது எல்லோருமே நம்மளுடைய சோஃபா சேர் இப்படிதான் உட்கார்ந்து பழகிறதுனால அந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் அமர்வதே விட்டு போச்சு நமக்கு. அடுத்து பிராணாயாமம் செஞ்சா என்ன பலன் அப்படின்னா செம்பர் சிவகதி சென்றெய்தும் காலத்து கும்பத்தமரர் குழாம் வந்து எதிர்கொள்ள எம்பத்தலைவன் இவனாம் என சொல்ல இன்பக் கலவி இருக்கலும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. செம்பன் மயமா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய உலகை அடையும் போது அதான் அந்த சிவலோகத்துக்கு போகும்போது பூர்ண கும்பத்தோடு தேவர்கள்லாம் எதிர்கொண்டு அடைக்க பொன்போல் போற்றத்தக்க எங்கள் தலைவன் இவன் எல்லாரும் பாராட்ட அருமையாக அங்கே போய் இறைவனோடு இருக்கலாம் அப்படின்னு அழகா சொல்றார். பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையின் அப்படின்ட்டு அழகா அந்த அப்படி அதை விரும்பின சுந்தரர் பெருமான் சொல்றாருல, இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததிர் கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரண எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனி என்று அழகாக பாடியிருப்பார். அந்த அனுபவம் எல்லாம் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும். அடுத்து பிரத்யாகாரம் என்று சொல்லும் பொழுது சேருரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆறிவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏறொரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காரொரு கண்டனை மெய்கண்டவாறு அப்படின்னு சொல்றார். சிவயோகத்தை சேர்கின்ற காலத்துல அட்டதிக் பாலகர்கள்லாம் இவன் யாரு அப்படின்னு கேட்க சிவபெருமான் நாம் தான் அப்படின்னு சொல்றான், நாமே அவன் அப்படின்னு சொல்றாராம். அப்படி மற்ற தேவர்கள் எல்லாம் வந்து அவரை எதிர்கொண்டு அழைக்க அந்த கருநிற கழுத்தை உடைய சிவபெருமானை நேரில் தரிசிப்பார்கள் அவர்கள் என்று பிரத்யாகாரத்தின் பயன் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து தாரணைக்கு நல்வழி நாடி நமன்வழி மாற்றிடும் சொல்வழியாளர் சுருங்கா பெருங்கொடையில் இல்வழியாளர் இமையவர் என் திசை பல்வழி எய்தினும் பார்வழி ஆகும். யோக நூல்ல சொல்லப்பட்ட நெறிய கடைபிடிக்கிறவங்க நல்வழியாகிய தாரணைய நாட அது நமன் வருகின்ற வழிய யமன் வரக்கூடிய வழிய அடைச்சிரும் அப்படின்னு சொல்லி, அடுத்து வளஞ்சுருங்காத பெருங்கொடை இல்லாத இடத்துல வாழக்கூடியவர்கள் அந்த இமையவர்கள் அவங்க வாழ்கின்ற எட்டு திசையிலையும் பல வழிகள்ல எய்தினாலும் அவங்களுக்கு அந்த இடங்கள் பூமியை போல ரொம்ப பழகின இடமாக இருக்கும் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக தூங்க வல்லார்க்கும் துணையேள் புவனமும் வாங்க வல்லார்க்கும் வழி செய்து நின்றிட்டு தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்க்கும் தான் இடமாமே என்று சொல்லுகின்றார். பார்க்கடல்ல தூங்க வல்ல திருமாலுக்கும் ஒன்றுக்கொன்று துணையான ஏழு உலகங்களை படைக்க வல்ல பிரம்மனுக்கும் தான் ஒருவனே வலிமையோடு நின்று அழிக்க வல்ல அரணுக்கும் இந்த உண்ணப்படுகின்ற அமுதத்தை தாங்க வல்ல தேவர்களுக்கும் எல்லாருக்கும் தியானிப்போனாகிய தானே இடமாக இருக்கலாம் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாதியில மிக அழகாக காரியமான உபாதியை தான் கடந்து ஆரிய காரணம் எழும் தன் பாலுர வாரிய காரணமாய் தபத்திடை தாரியல் தற்பரம் சேர்தல் சமாதியே என்று மிக அழகாக இவற்றையெல்லாம் அகன்று காரண உபாதிகளை எல்லாம் ஏழையும் பொருந்தி பரம்பரையாக வரக்கூடிய நீண்ட காரணம் கெட தபத்துல ஒழுங்கான தற்பரம் பொருளை சார்தல் தான் சமாதியின் பயன் என்று சொல்லி நமக்கு இந்த அட்டாங்க யோகத்தின் பயனை எல்லாம் மிக அழகாக அறிவுறுத்தியுள்ளார் திருமூல தேவநாயனார். ஆக இப்போது அவருடைய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து வாழி நான்மறை வாழி சைவநூல் வாழி மன்னவர் செங்கோல் மனநெறி வாழி நீர்முகில் வையகம் யாவையும் வாழி வாழி வளநகர் காஞ்சி என்று கூறி திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அருமையான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன் திருச்சிற்றம்பலம்.